வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் முனைவர் பிரசாந்த் ராஜன் அவர்கள். அவர்கள் நம்முடன் நீர்நிலைகள் எவ்வாறெல்லாம் மாசுபடுகிறது என்பதை பற்றியும், நீர்நிலைகளின் பாதுகாப்பில் மரங்களின் பங்களிப்பை பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் நாம் நீர்நிலை எவ்வாறு மாசுபடுகிறது, அந்த நீர்நிலையில் பாதுகாப்பில் மரங்கள் எவ்வாறு பங்காற்றுகின்றன என்பதை பற்றி காண உள்ளோம். நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவரின் வாக்கு. சராசரியாக ஒரு மனிதன் 35 நாட்கள் உணவு உண்ணாமல் உயிர் வாழலாம், ஆனால் நீரை பருகாமல் 3 நாட்களுக்கு மேலாக உயிர் வாழ்வது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இப்போ நம்ம மனுஷ உடலில் பார்த்திங்கன்னா சுமார் 75% தண்ணீரால் தான் இருக்குது. ஒரு யானையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த யானையோட உடலில் வந்து 70% நீரால் நிரம்பி இருக்கிறது. இப்போ நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் பார்த்தோம்னா கிழங்கு வகைகள் 70% நீர், அன்றாடம் பயன்படுத்தும் தக்காளி போன்ற காய்கறிகளில் 95% நீர் நிரம்பியுள்ளது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீரோட முக்கியத்துவம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன்னா, மரம் செடி கொடி புல் பூண்டு ஏனைய தாவரங்கள் விலங்குகள் மனித உயிர்கள் மற்றும் இதர இப்பூலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீர் ஒரு முக்கியமான மறுக்க முடியாத உயிர் ஆதாரமாக உள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த மற்றும் மறுக்க முடியாத உண்மையாகும். ஆனால் இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா பாதுகாக்கிறோமா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது தவிர நமது அன்றாட தேவைகள் மேலும் விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கும் நீரின் தேவை மிகவும் அவசியமான ஒன்றாக அமைந்துள்ளது. இவ்வாறு பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட நீரானது நமது பூமியில் சுமார் 97% உப்பு நீராகவும், அதாவது உப்பு தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உப்பு நீராகவும், மீதமுள்ள 3% மட்டுமே நாம் உபயோகப்படுத்தும் நல்ல தண்ணீராக உள்ளது, தட் இஸ் நன்னீராக உள்ளது. இந்த 3%, நான் சொன்னேன் அப்போ 97% உப்பு தண்ணியாக இருக்குது, 3% நல்ல தண்ணீராக இருக்குது சொன்னேன். இந்த 3% சுமார் 79% பனிக்கட்டியாக தான் இருக்குது, அதாவது நம்மளால் உபயோகப்படுத்த முடியாது அந்த மாதிரி பனிக்கட்டியாக இருக்குது. மீதமுள்ள 20% நிலத்தடி நீராக உள்ளது. 79% பனிக்கட்டியாகவும் 20% நிலத்தடி நீராகவும் உள்ளது. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1% மட்டும்தான் நாம் பயன்படுத்தக்கூடிய நீராக அமைந்துள்ளது. இந்த 1% சொன்னால, இந்த 1% நீரில் பெரும்பாலும் இவைகளில் 52% ஏரி மற்றும் குளங்களிலும், 32% மண்ணின் ஈரப்பதமாகவும், 9% நான் முன்னதாக சொன்ன மாதிரி உயிரினங்கள், அதாவது நம்முடைய மனித உடல் வனவிலங்குகள் மற்றும் காய்கறிகள் இந்த மாதிரி செடி கொடிகள்லாம் வந்து இருக்கக்கூடிய நீரை வந்து 9%. இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய 1% மட்டுமே ஆற்று நீராக உள்ளது. இந்த 1% ஆற்று நீர் தான் நமக்கு வந்து குடிநீராக பயன்படுகிறது. அப்போ இந்த 1% ஆற்று நீரை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணுங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவ்வாறு நாம் பயன்படுத்துவதற்கு மிகவும் அரிதான நீரை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். முன்னாடிலாம் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம அம்மாவை நம்ம வந்து ஏதாவது திட்டினா கூட திட்டலாமே தவிர தண்ணியை வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே. முன்னோர்கள் வந்து தண்ணீரோட முக்கியத்துவம் நல்லா வந்து அறிஞ்சு வச்சுருக்காங்க. பட் நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் வந்து நம்ம தண்ணியை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. உதாரணமாக சில முக்கிய காரணங்கள் இருக்குன்னு, எதுக்காகனா நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி தண்ணீரோட முக்கியத்துவத்தை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் உள்ளன. அவைகள் என்னென்னு பார்த்தோம்னா, மனித சமுதாயம், அதாவது ஆரம்ப காலத்தில் மனித சமுதாயம் நாகரீகம் இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரைகளில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிந்து சமவெளி நாகரிகம், அரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இவைகள் அனைத்துமே நதிக்கரைகளில் தான் உருவாயிடுச்சு. உண்ண உணவும் உடுக்க உடையும் பற்றிய சிந்தனை தோன்றியவுடன் மனிதன் முதன் முதலாக தேடிது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி எங்கே இருக்குது? தண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும், தண்ணி இருந்தால் தான் நமக்கு தேவையான உடைகள் ஆடைகள் தயாரிக்க முடியும். அவன் முதன் முதல் தேடினது வந்து நீர் வளத்தை தான் தேடினான். இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் அளவுக்கு அதிகமாக வரும்போது வெள்ளமாகவும், நீரே இல்லை என்றால், அதாவது நீரே கிடைக்கவில்லை என்றால் வறட்சியாகவும் நம்மளை வாட்டி கொண்டிருக்கிறது. ஒன்று அதிகமாக வந்து வெள்ளமாகுது, குறைவாச்சுன்னா வந்து வறட்சி. எனவே நீர் பாதுகாப்பு என்பது நமது முக்கியமான கடமையாகும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி குளம் குட்டை ஓடை கடல் நீர் அனைத்தும் மாசுபட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வாறு குடிப்பதற்கும் நாம் உபயோகப்படுத்துவதற்கும் பயன்படாத நீரை மனிதர்கள் பயன்படுத்தும் போது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதோடு பலவிதமான நோய்களாலும் பாதிக்கப்படுகின்றனர். மனிதர்களின் நேரடி மற்றும் மறைமுக செயல்களால் நீரின் தன்மை மாறுவதை நாம் நீர் மாசுபாடு என்கின்றோம். இப்பொழுது நாம் நமது நீர்நிலைகளில் எவ்வாறு மாசுபடுகின்றன என்பதை பார்ப்போம். நீர் மாசுபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் பெருகி வரும் மக்கள் தொகை, நகர்ப்புற வளர்ச்சி, தொழிற்சாலைகள் ஆகியன முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. நமது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள், காய்கறி மற்றும் பழக்கழிவுகள், கிழிந்த துணிகள், நெகிழிப் பொருட்கள், காகித கழிவுகள், மாமிசக் கழிவுகள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சு கலந்த நீர், திடக்கழிவுகள், வேளாண்மை விளைநிலங்களிலிருந்து வெளியேற்றப்படும் இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் ஆகியன நீரினால் அடித்துச் செல்லப்பட்டு அருகிலுள்ள ஆறு, ஏரி மற்றும் குளங்களில் கலப்பதால் நீர்நிலைகள் பெரிதளவும் பாதிக்கப்படுகின்றன. இதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அதற்காக என்ன செய்கின்றோம் என்று யோசித்து பார்த்தால் நாம் ஒன்றும் செய்வதில்லை என்பதுதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. இது தவிர காற்றில் கலந்துள்ள தூசு மற்றும் நச்சுப் பொருட்களாலும் நீர்நிலைகள் மறைமுகமாக பாதிப்படைகின்றன. மனிதர்களின் அலட்சிய போக்கினால் நிலத்தடி நீர் மற்றும் கடல் நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. காடுகளை அழித்து கொண்டிருக்கிறான். காடுகளை அழிப்பதால் அதிக அளவு மண்ணரிப்பு ஏற்படுவதோடு நீர் வளமும் பாதிக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் கதிரியக்க கழிவுகளை கொள்கலன்களில் அடைத்து கடல்களில் கொண்டு கொட்டிவிடுகிறார்கள். இவ்வாறு கதிரியக்க கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டுவதால் மனித சமுதாயம் பெருமளவு அணுக்கதிர்களால் பாதிக்கப்படுகின்றன. முன்னொரு காலத்தில் நதியாக ஓடிய சென்னை கூவமாறு இன்று துர்நாற்றத்துடன் சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நமது நொய்யலாற்றின் நிலை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. புனித நதியான கங்கை இன்று பிணக்குவியல்களாலும் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருள்களாலும் அதிகளவு மாசடைந்துள்ளது. ஆக்கிரமிப்பு கட்டிடங்களும் வீடுகளும் நதிகள் மற்றும் ஏரி குளங்களை அழித்து கொண்டிருக்கின்றன. எனவே நீரை பாதுகாப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் இன்றியமையாத கடமையாகும். தண்ணீரில் கழிவுப் பொருட்கள் கலக்காமல் பாதுகாப்பும், ஆறு ஏரி குளங்கள் கரையோரங்களில் பல்வேறு வகையான நிழல் மற்றும் பழம் தரும் மற்றும் பயன் தரும் மரங்களை நடுவோம், சட்டத்தின் துணை கொண்டு தண்ணீரை பாதுகாப்போம், எதிர்ப்புகளை சமாளித்து நீர் சுகாதாரம் பாதுகாத்து நாட்டை நல்வழி பாதையில் கொண்டு செல்வோம். இதெல்லாம் இல்லாமல் இப்பொழுது உங்களுக்கு வந்து நான் என்னென்ன மரங்களை வந்து ஆறு மற்றும் ஏரி குளங்களில் நடலாம், இதெல்லாம் நட்டால் வந்து நம் நீர்நிலைகளை இப்படி பாதுகாக்கலாங்கிற சொல்கிறேன். உதாரணமாக ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரிகளுக்கு ஏற்ற மரங்கள் சில இருக்குன்னு, சில மரங்கள் நாவல் மரம், சவுண்டல் மரம், புளிய மரம், வேப்ப மரம், புங்க மரம், நெல்லி மரம், தேக்கு மரம், அரச மரம், மூங்கில் மரம், ஆலமரம் மற்றும் பனைமரம். இந்த மரங்கள்லாம் வந்து நம்ம ஏரி கரையோரத்தில் நட்டோன்னா இந்த தண்ணீர் வளத்தை பாதுகாக்கிறதோட தண்ணி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்கின்றன. இப்பொழுது நான் கால்வாய்களுக்கு ஏற்ற சில மரங்களை சொல்கின்றேன். புளிய மரம், வேப்ப மரம், நாவல் மரம், ஆச்சா மரம், அரச மரம், தேக்கு மரம், நீர் மருது, கொன்றை மரம் மற்றும் வாகை மரம், இவைகள் அனைத்தும் கால்வாய்க்கு ஏற்ற மரங்களாகும். இப்போ உதாரணமாக நம்ம ஊருங்களில் நிறைய குளங்கள் இருக்குது. இந்த குளங்களை சுற்றி என்னென்ன மரங்கள் நடலாம்னு பார்த்தீங்கன்னா கருவேல மரம், பூவரச மரம், பனைமரம், இவைகள் அனைத்தும் குளங்களின் பாதுகாப்புக்கு மிகவும் சிறந்த மரங்களாகும். ஆறுகளுக்கு ஏற்ற சில மரங்களை இப்பொழுது உங்களுக்கு சொல்கின்றேன். வாகை மரம், சவுண்டல் மரம், பாதாம் மரம், சவுக்கு மரம், நாவல் மரம், ஆச்சா மரம், தேக்கு மரம், புளிய மரம், கொன்றை மரம் மற்றும் அசோக மரம். இந்த மாதிரி மரங்களை வந்து ஆத்தங்கர ஓரத்தில் நட்டினோன்னா வந்து நீர்நிலைகளை நம்ம மிகவும் சிறப்பாக பாதுகாக்கலாம். இப்போ நம்ம தண்ணீரெல்லாம் வந்து மிகவும் வந்து வேகமாக வந்து கெட்டு போயிட்டே இருக்குது. இந்த தண்ணீரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் சொல்லியிருந்தேன். தண்ணீரில் வந்து அசுத்த பொருட்கள் கலக்காமல் பாதுகாக்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னரே வந்து நீர்நிலைகளோடு கலக்கலாம். இதற்கு வந்து நமது அரசு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறிஞர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு நமது நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இதை செய்ய தவறினால் நீர் கிடைப்பது மிகவும் அரிதாக மாறிவிடும். நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவர் கூறியது போல தண்ணீர் இல்லாமல் எந்த மனிதனும் உயிர் வாழ முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த உலகிலுள்ள எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது. விலங்குகளிலிருந்து தாவரங்களிலிருந்து செடி கொடி புல் போன்று அனைத்துகளுமே வந்து அழிந்து போகும். இவ்வாறு அனைத்தும் அழிந்து போனால் நம்ம உணவு சங்கிலின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் மற்றொரு உயிரினங்களை சார்ந்திருக்கிறதுனால அனைத்து உயிர்களின் வாழ்வுக்கு நீர் என்பது ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. இதனால் நீரை பாதுகாப்பது நமது கடமையாகும். வாழ்க பாரதம், வெல்க நமது முயற்சி. நீரை பாதுகாப்போம். நீரின்றி அமையாது உலகு என்ற எச்சரிக்கை மணியுடன் உங்களிடந்து விடைபெறுவது டாக்டர் பிரசாந்த் ராஜன், இணைப் பேராசிரியர், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். நன்றி.
நேயர்களே, இதுவரை நீர்நிலைகள் எவ்வாறெல்லாம் மாசுபடுகிறது என்பதை பற்றியும், நீர்நிலைகள் மாசுபாட்டை குறைக்க என்னென்ன மரங்களை நடலாம் என்பதை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.